சிதம்பரம். உரித்தானே மதவேழம் தன்னை மின்னார் ஒளிமுடியம் பெருமானை உமை ஓர் பாகம் தரித்தானே தரியலர் தம் புறம் எய்தானே தன்னடைந்தார் தம் வினை நோய் பாவம் எல்லாம் அரித்தானே ஆல் அதன் கீழிருந்து நால்வர்க்கு அறம் பொருள் வீடு இன்பம் ஆறு அங்கம் வேதம் தரித்தனே ஆலதன் கீழிருந்து நால்வர்க்கு அறம் பொருள் வீடு இன்பம் ஆறு அங்கம் வேதம் தெரித்தானே திருநாகே சரத்து உள்ளானே சேராதார் நன்னெறி கண் சேராதரே ஏ திருநாகேஸ்வரம் என்ற திருத்தலத்தை சேராதார்கள் நன்னறிக்கண் சேராதார் என்று அப்பர்பெருமான் வாக்கில் வந்துள்ளபடியால் நாம் அவசியம் தரிசிக்க வேண்டிய பல்வேறு சிவத்தலங்களுள் திருநாகேஸ்வரம் என்பதும் ஒன்று. இந்த தலம் மயிலாடுதுறையிலிருந்து கும்பகோணம் செல்லும் ரயில் பாதையில் திருநாகேஸ்வரம் ரயில் நிலையத்திலிருந்து தெற்கில் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. கும்பகோணத்திலிருந்து இத்தலத்தை அடைய நகர பேருந்து வசதிகள் பல உள்ளன. இது சோழவள நாட்டின் காவிரி தென்கரை தலங்களுள் 29வது தலமாக வைத்து எண்ணப்படுவது. இதனை மூவர் முதலிகளும் 6 தேவார திருப்பதிகளால் பரவியுள்ளனர். இந்த தலம் தெய்வ செக்கழார் பெருமான் திருப்பணி செய்த பெருமைக்குரியது. இந்த தலத்தை ஆதிசேஷன், தக்ஷகன், கார்கோடகன் ஆகிய நாகராஜாக்கள் பூஜித்துள்ளார்கள். ஆகவே நாகம் வழிபட்டமையும் இதனை திருநாகேஸ்வரம் என்று பெயர் வழங்கப்பெற்றது. 5 நாகம் பூஜித்த சிறப்பினை திருநாகசுவாமிகள் இத்தலத்தின் மீது அருளிய திருக்குறுந்தொகை பாடலில் வைத்து பரவியுள்ளார். சந்திரனொடு சூரியர் தாமுடன் வந்து சீர் வழிபாடுகள் செய்தபின் 5 அறவின் பணி கொண்டு அருள் மைந்தர் போல் மணிநாகை சரவரேயே. திருநாகேஸ்வரம் ஆலயத்தின் 2 பிரகாரத்தின் தெற்கு மூலையில் நாகர் உருவங்களை காணுகிறோம். இதற்கு செண்பக வனம் என்றும் கிரி கன்னிகை வனம் என்றும் பெயர்கள் வழங்கப்படுகின்றன. காலையில் குடந்தை கீழ்கோட்டத்தில் உள்ள நாகேஸ்வர பெருமானையும் உச்சிக்காலத்தில் திருநாகேஸ்வரத்தில் உள்ள நாகநாத சுவாமியையும் மாலையில் திருப்பாம்பரம் சேஷபுரீஸ்வரரையும் வழிபடுவதல் சிறப்புடையது என்று பெரியோர்கள் சொல்வார்கள். இந்த திருக்கோயில் கிழக்கு நோக்கியவாறு அமைந்திருக்கிறது. 4 திசைகளிலும் 4 கோபுரங்கள் அமைந்து திகழ 3 பிரகாரங்களை உடையது. 5 நிலை ராஜகோபுர வாயிலாக திருக்கோயிலை அடைகின்றோம். நிருத்தகடபதியையும் நந்திகேஸ்வரரையும் தரிசித்துவிட்டு இடதுபுறம் சூரிய புஷ்கரணியையும் வலதுபுறம் நூற்றுக்கால் மண்டபத்தையும் காண்கிறோம். புஷ்கரணிக்கு அருகில் மழு பொருத்த விநாயகருடைய சன்னதி இருக்கிறது. இரண்டாம் பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் நாகராஜாவினுடைய திருச்சன்னதியை காண்கின்றோம். கோவிலுடைய முன்மண்டபம் பல அழகிய வேலைப்பாடுகள் உடையது. நவகிரகங்கள் இந்த மண்டபத்தில் காட்சியளிக்கின்றார்கள். மூன்றாவது வாயிலின் இருபுறங்களிலும் மிகப்பெரிய துவாரபாலகர்கள் சுதையில் செய்யப்பட்டுள்ளன. இதனையும் கடந்து உள்ளே சென்றவுடன் முதல் பிரகாரத்தை அடைகிறோம். சேக்கிழார் பெருமான் திருப்பணி செய்த மண்டபம் இங்கு உள்ளது. இதில் நடராஜ பெருமானுடைய சபையும் எதிரில் நால்வருடைய சன்னதியும் அமைந்துள்ளன. இதற்கு அருகில் சேக்கிழாரும் அவருடைய தாயாரும் தம்பியாகிய பாலராவாயருடைய திருவுருவத்தையும் ஆகிய மூன்று திருவுருவங்களையும் நாம் இங்கு காண்கின்றோம். முதல் பிரகாரத்தை வலம் வரும்பொழுது விநாயகர், சந்திரசேகரர், முருகன், பஞ்சலிங்கங்கள், மகாலட்சுமி ஆகிய மூர்த்திகளையும் வடக்கு பிரகாரத்தில் 63 தரிசித்து வலமாக வருகிறோம். சன்னதிக்கு தெற்பால் சோமாஸ்கந்தருக்கு என்று தனி மண்டபம் அமைந்திருக்கிறது. மூலஸ்தானத்தில் நாகநாத பெருமான் அருட்காட்சி வழங்குகின்றார். சுவாமி சன்னதிக்கு இடதுபுறம் பிறையணி வாழ்நுதலாள் என்ற பெயருடன் நம்பிகை காட்சியளிக்கின்றாள். இவ்விருவருக்கும் நடுவே சண்முக பெருமான் தரிசனம் தருகின்றார். ஆக சோமாஸ்கந்த அமைப்பில் உள்ளது இந்த திருச்சன்னதிகள். சுவாமியும் அம்பிகையும் கிழக்கு நோக்கி இருக்கின்றார்கள். இதை தவிரவும் ஒரு அம்பிகை சன்னதி தனி கோயிலாகவே இந்த பெரிய ஆலயத்திற்குள் அமைந்திருக்கிறது. கிரிகுஜா அம்பிகை என்று இந்த அம்பாளை பெயரிட்டு வழங்குகின்றார்கள். சுதையினால் செய்யப்பட்ட திருவுருவம். புனுகு சட்டம் மட்டுமே சாத்துகிறார்கள். இந்த கிரிகுஜாம்பாளுடைய சன்னதியின் உட்பிரகாரத்தில் நவசக்திகள், ஐயனார் ஆகியோருடைய சன்னதிகளும் இருப்பதை காண்கின்றோம். கிரிகுஜாம்பிகையினுடைய வலது பாகத்தில் சரஸ்வதி தேவியும் இடது பாகத்தில் மகாலட்சுமியும் இருப்பதை காண்கின்றோம். இந்த தலத்தினுடைய விநாயகர் செண்பக விநாயகர் என்று வழங்கப்படுகின்றார். சுவாமி நாகநாதர் என்றும் நாகேஸ்வரர் என்றும் வழங்கப்படுகின்றார். கல்வெட்டுகளில் இந்த இறைவனுக்கு செண்பகாரண்யேஸ்வரர் என்றும் நாகேஸ்வரம் உடையார் என்றும் மகாதேவர் என்றும் பல பெயர்கள் வழங்கப்படுகின்றன. அம்பிகையினுடைய பெயராகிய பேரையணி வாழ்நுதலாள் என்பதை இத்தலத்தின் மீது அமைந்துள்ள சுந்தரமூர்த்தி நாயனாருடைய தேவார பதிகத்தின் பாடலில் வைத்து பாடப்பெற்றிருப்பதை நாம் காண்கின்றோம். அந்த பிறையணி வாழ்நுதலாள் என்ற அம்பிகை பயம் ஏதும்படியாக அவளுடைய திருமாங்கல்யம் அணிந்த நெஞ்சு அச்சம் ஏற்படும் வகையாக நீல நிறம் உண்ட கண்டனாக இறைவன் திகழ்கின்றான் அல்லவா. நீல நிறமுடைய விஷத்தை அம்பிகை காண எடுத்து உண்டான் அல்லவா, அது என்ன என்று வியப்போடு கேட்பது போல இந்த பாடலில் சுந்தரமூர்த்தி நாயனார் அமைத்து பாடுகின்றார்.
பிறையணி வாழ்நுதலாள் உமையாள் அவள் பேழ்கணிக்க நிறையணி நெஞ்சனுங்க நீலமால் விடம் உண்டதென்னே குறையணி குல்லை முல்லை அழைந்து குளிர் மாதவி மேல் சிறையணி பண்டுகள் ஜேயேர் திருநாகே சரத்தானே
இவ்வாறு பார்வதி தேவியானவள் அச்சமடைந்ததாக இந்த புராண வரலாறு குறிப்பிடுகின்றது. இதேபோல் கைலையை இராவணன் தூக்கும் பொழுதும் அம்பிகை அச்சமடைந்ததாக கூறப்படுகின்றது. மற்றும் யானை உரி போர்த்த பொழுது பெருமான் அந்த யானையின் வாயினுள் தன்னை அணுவுக்கு அணுவாக மாற்றிக்கொண்டு பிரவேசித்த பொழுது உலகமெல்லாம் காரிருள் சூழ்ந்தது. அப்பொழுதும் அம்பிகை அச்சமுற்றாள் என்று புராணம் சொல்கின்றது. அப்படி அம்பிகை அச்சமுற்றதாக சொல்லக்கூடிய இடங்களில் இந்த விஷம் உண்டதும் ஒன்று. அதைத்தான் சுந்தரமுத்து சுவாமிகள் இந்த இடத்தில் வைத்து பாடியிருக்கின்றார். இந்த அம்பிகைக்கு தனி வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. சிறப்பான வழிபாடுகள் விரிகுஜாம்பிகைக்கும் நடைபெற்று வருகின்றன. நவராத்திரி போன்ற விசேஷ நாட்களில் இந்த அம்பிகைக்கு மிகச்சிறப்பாக வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. இந்த ஸ்தலத்தினுடைய விருட்சம் செண்பக மரம். தீர்த்தம் சூரிய புஷ்கரணி முதலிய 12 தீர்த்தங்கள். இந்த திருக்குளம் 3வது பிரகாரத்தில் இருக்கிறது. இதை சூரிய பகவான் அமைத்திருக்கின்றார். திருச்சூல தீர்த்தம் என்பது சிவபெருமானுடைய சூலத்தினால் உண்டாக்கப்பெற்றது. இதைத் தவறும் நாட்டாறு, அரிசிலாறு, கீர்த்திமானாறு போன்ற பல தீர்த்தங்கள் இந்த தலத்துக்குரிய தீர்த்தங்களாக கருதப்படுகின்றன. இதற்கு தமிழிலும் வடமொழியிலும் தலபுராணங்கள் உண்டு. நாகராஜன் ஒரு சிவராத்திரியின் பொழுது முதல் ஜாமத்தில் குடந்தை கீழ்கோட்டத்திலும், இரண்டாம் ஜாமத்தில் திருநாகேஸ்வரத்திலும், 3வது ஜாமத்தில் திருப்பாம்பூரத்திலும், 4வது ஜாமத்தில் திரு நாகிகாரூணத்திலும் வழிபட்டு பேர் பெற்றான் என்று இந்த 4 தலங்களையும் குறிப்பிடுவார்கள். சிலர் நாகிகாரூணத்திற்கு பதிலாக நாகூரையும் சொல்வதும் உண்டு. ஆக இவை எல்லாவற்றிலும் பெருமானுக்கு நாகநாத சுவாமி என்றும் நாகேஸ்வர சுவாமி என்றும் பெயர்கள் வழங்கப்படுகின்றன. நந்தியும் வழிபட்டுள்ளார் என்பதை நந்தி சேரும் திரு நாகேஸ்வரம் என்ற தொடரால் நாம் அறிகின்றோம். விநாயக பெருமான் இங்கு வந்து வழிபட்டு கணங்களுக்கு அதிபதியாக ஆனார். கௌதம முனிவர் வழிபட்டு அகலியை அடைந்தார். நலன் வழிபட்டு தான் இழந்த தமயந்தியை மீண்டும் பெற்றான். பராசர முனிவர் வழிபட்டு பாவங்கள் நீங்க பெற்றார். பாண்டவர்கள் வழிபட்டு இழந்த தங்களுடைய செல்வங்களையெல்லாம் பெற்றதோடு இந்த தலத்தில் கார்த்திகை மாத விழாக்களை சிறப்பாக நடத்தினார்கள். வசிஷ்டர் வழிபட்டு நலம் பலவும் பெற்றார். தேவேந்திரன் வழிபட்டு மேன்மையுற்றான். பிரம்மனும் பகீரதனும் வழிபட்டுள்ளார்கள். சித்திரசேனன் என்ற மன்னன் வைகாசி மாதத்தில் இங்கு வந்து விழா நடத்தி புத்திரப்பேற்றை அடைந்தான். சிவயோகி ஒருவர் கோயிலில் உள்ள புல்பூண்டுகளை அகற்றியபடியால் புனிதரானார். நாக மன்னர்களாகிய ஆதிசேஷன், தக்ஷகன், கார்கோடகன் ஆகியோர் வழிபட்டுள்ளார்கள். சௌனக முனிவர் பாபவிமோசனம் பெற்றதும் இந்த தலமே. நற்குணன் என்ற ஒரு முனிவர் கார்த்திகை சோமவாரங்களில் விளக்கேற்றி நோன்பு இருந்து பாம்பு கடித்து இறந்த தன்னுடைய மகளை மீண்டும் பிழைக்கச் செய்தார். ராட்சசம், பைசாசம் ஆகிய பல பிணிகளிலிருந்தும் விடுபட்டு நற்பெயர்கள் பெற்றார். அப்படி பெற்றவர்கள் பலர் உண்டு என்று இந்த தலபுராணம் சொல்கின்றது. சிவபெருமானை மட்டுமே வணங்கி வந்தார் பிருங்கி முனிவர். பார்வதி தேவியை வழிபடுவது வழக்கமாக கொள்ளவில்லை. இதனால் அம்பிகை வருத்தமடைந்தாள். அர்த்தநாரீஸ்வர பலிதம் பெற்றால் இருவரையும் சேர்த்துதானே வழிபட வேண்டும், பலம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் அர்த்தநாரீஸ்வர வடிவம் வேண்டி இந்த தலத்தில் கடும் தவம் செய்தாளாம். அம்பிகை தவம் புரிந்த மரம் செண்பக மரம். அதன் அடியில் இக்கோயில் விளங்குகின்றது. அம்பிகை கிரிகுஜாம்பிகை என்ற பெயரோடு காட்சியளிக்கின்றார். இந்த தவத்துக்கு இறங்கிய பெருமான் அம்பிகைக்கு உடலில் பாதியை அளித்து உமை ஒரு கூறனாக ஆயினார். கேரள நாட்டு மன்னனாக விளங்கிய ஜம்புமாலி என்பவன் பொன்னாலேயே பல அறங்களையும் செய்து வந்தான். ஒருநாள் காலாங்கிரி முனிவர் அவனிடம் யாஜிக்க சென்றார். முதல் நாளே அவன் எல்லா அறங்களையும் செய்து முடித்திருந்தபடியால் அவருக்கு எதுவும் அளிக்கவில்லை. இதனால் வெகுண்ட அந்த முனிவர் அழகை ஆகுமாறு அவனை சபித்து விட்டார். மன்னன் சாபை மோசனம் கேட்டான். முனிவரும் 1008 அண்டங்களில் உள்ள சிவதலங்களை நீ தரிசித்து முடிவில் திரு நாகேஸ்வரத்தை அடைவாய், சூரிய புஷ்கரணியில் நீராடுவாய். நாகநாத பெருமானையும் குன்றமாமுலையம்மையையும் வழிபட்டால் உன்னுடைய சாபம் தீரும் என்று அருளினார். அதேபோல மன்னனும் பல தலங்களையும் வழிபட்டுவிட்டு இறுதியாக இந்த தலத்தை அடைந்து அவர் சொல்லியபடியே சூரிய புஷ்கரணியில் தீர்த்தமாடி சுவாமியும் அம்பிகையையும் வழிபட்டு நற்கதி அடைந்தான் என்று இந்த தலவரார் சொல்கின்றது. இவனுடைய திருவுருவத்தை கோயிலில் உள்ள ஒரு தூணிலும் காண்கின்றோம். கண்டராதித்த சோழர் சுவாமி கோவிலை கட்டியதாக கல்வெட்டு செய்தி ஒன்று கூறப்படுகின்றது. சேக்கிழார் பெருமான் உள்மண்டபத்தை கட்டியுள்ளார். அச்சுதப்ப நாயக்கரிடம் மந்திரியாக இருந்த கோவிந்த தீட்சிதர் என்பவர் வெளிமண்டபத்தையும் திருப்பணி செய்திருக்கிறார். சம்புமாலி என்ற அரசர் சூரிய புஷ்கரணியை கட்டினார் என்று கூறுவார்கள். சேக்கிழார் பெருமான் தனக்கு ஆன்மார்த்த மூர்த்தியாக கொண்ட தலம் திருநாகேஸ்வரமும் திருநாகேஸ்வர சுவாமியும் ஆவர். எனவே தாம் பிறந்த குன்றத்தூரிலும் அதே நினைவாக திருநாகேஸ்வரம் என்ற பெயரால் ஒரு திருக்கோயிலை கட்டியுள்ளார். இந்த கோயிலில் 16 கல்வெட்டுகள் படியெடுக்கப்பட்டுள்ளன. பல சோழ அரசர்கள் இதற்கு நிபந்தனைகள் வழங்கியுள்ளார்கள், திரு ஆபரணங்கள் வழங்கியுள்ளார்கள், விளக்குக்காக ஆடுகளை தானம் செய்திருக்கிறார்கள், அர்த்தநாரீஸ்வரர் திருவுருவத்தை ஸ்தாபித்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு சிவதர்மங்களை அந்த அரசர்கள் இந்த ஆலயத்திற்காக செய்துள்ளார்கள் என்ற செய்தியையும் நாம் கல்வெட்டுகள் மூலம் அறிகின்றோம். மானாகம் அர்ச்சித்த மலர்கமல தாழ் வணங்கி என்று செக்கிழார் நாயனார் குறிப்பிட்ட உள்ளபடி இந்த ஐந்தலை அறவும் வழிபட்ட நாகேஸ்வர பெருமானை தாமும் வழிபடுகின்றார் ஞானசம்பந்த பெருமான். அவ்வாறு வழிபடும்பொழுது 2 திருப்பதியங்கள் இந்த பெருமான் மீது பாடியுள்ளார். பொன்னேர் தருமேனியனே புரியும் மின்னே சடையாய் விரை காவிரியின் நன்னீர் வயல் நாகேஸ்வர நகரின் மன்னேயன வல்வினை மாய்ந்து அருமேயே சிறவார்புறம் மூன்று எரிய சிலையில் உறவார் கணை உய்த்தவனேயே உயரும் நரவார் பொழில் நாகேச்சுர நகருள் அறவா என வல்வினை ஆசருமே கல்லால் நிழல் மேயவனே கரும்பின் வில்லான் எழில் வேவ விழித்தவனேயே நல்லா தொழும் நாகேஸ்வர நகரில் செல்வன வல்வினை தேந்து அருமேயே நகுவான் மதியோடு அறவும் புனலும் தகுவாசடையின் முடியாய் தனவம் தளவம் நகுவார் பொழில் நாகேச்சுர நகருள் பகவாக என வல்வினை பற்று அருமேயே. திருநாவுக்கரசனாயினார் நாகம் வழிபட்ட இந்த நாகேஸ்வரவனை சொன்மாலைகளால் துதித்துள்ளார். நாகேஸ்வரம் கண்ணினால் காணவல்லாரவர் கண் உடையார்களே என்று திருஞான சம்பந்தர் சொல்லியபடி நாகேஸ்வரத்தை பார்ப்பதே கண் பெற்ற பயன் என்று கருதி இந்த இறைவனை யார் ஒருவர் இரவும் பகலும் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு இனியவர் இந்த பெருமான் என்று அப்பர் பெருமான் தன்னுடைய திருப்பதிகத்தில் அழகாக பரவியுள்ளார். இந்த சொற்றுணை மாலையை கொண்டு இந்த பெருமானை தொழுது எழுந்து பரவுவார்களுக்கு அந்த பெருமான் நற்றுணையாவர் என்று கூறியவுடன் மற்றும் ஓர் முக்கியமான குறிப்பையும் இங்கு நமக்காக பாடி அருளியுள்ளார். இந்த இறைவனை நம்ப வேண்டும் என்பிரான் எம்மையாளும் இறைவனே என்றெல்லாம் அவனை பரவ வேண்டும். அப்படி நம்புவார்க்கு அன்பர் போலும் நாகீச்சிரவனாரே என்று இந்த நாக நான் உடைய பெருமானை நாக ஈச்சரம் அமர்ந்தானே நன்மை அளிக்கவல்ல நஞ்சுண்ட கண்டனை கச்சை சேர் அரவனை கரையணி மிடற்றனை பேரருளாளனாக திகழக்கூடிய பெருமானை பல்வாறு பரவி போற்றி துதித்து நமக்காக பரிந்து இந்த சொன்மாலைகளை அருளியுள்ளார் நாவரசர்.
கச்சை சேர் அரவர் போலும் கரையணி மிடரர் போலும் பிச்சை கொண்டு உண்பர் போலும் பேரருளாளர் போலும் இச்சையால் மலர்கள் தூவி இரவோடு பகலும் தம்மை நச்சுவார்க்கு இனியர் போலும் நாக ஈச்சரவனாரே ஏ கற்றுணை வில்லதாக கடியரன் செற்றார் போலும் பொற்றுடை பாதர் போலும் புலிய அதழ் உடையர் போலும் சொற்றுனை மாலை கொண்டு தொழுது எழுவார்க்கு எல்லாம் நற்றுணையாவர் போலும் நாகீச்சரவனாரே. கும்பனார் பாகர் போலும் கொடியுடை விடையர் போலும் செம்பனார் உருவர் போலும் திகழ் திருநீற்றர் போலும் எம்மையாளும் இறையவனே இறைவனே எம்மையாளும் இறைவனே என்று தம்மை நம்புவார்க்கு அன்பர் போலும் நாகைச்சரவனாரே கடகரி உரியர் போலும் கணன்மழுவாளர் போலும் படவர அறையர் போலும் பாரிடம் பலவும் கூடி குடமுடை முழவம் ஆத்த கூடிகள் பாடே நாளும் நடம் நவில் அடிகள் போலும் நாகைச்சரவனாரே ஏழல் குழ்காலினர் காலனை காய்ந்தவர் கழல் குழ் காலினர் காலனை காய்ந்தவர் தழல் கொள்மேனியர் சாந்தவண்ணு ரணி அழகரால் அழகர் ஆழர்க்கு அறம் ஓதியே அழகர் ஆழர்க்கு அறம் ஓதியே குழகர் போல் கூழ் நாகீச்சரவரே அழகர் அழகு அறமோதியே குழகர் போல் குளிர் நாகீச்சரவரே ஏ
சிதம்பரம்.